SBS தமிழ். மீண்டும் வணக்கம் இயக்குனர் வாசு.
வணக்கம்.
நீங்கள் 5 மொழிகளில், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இந்த 5 மொழிகளிலும் திரைப்படங்களை எடுத்திருக்கிறீர்கள். சில திரைப்படங்கள் ஒரே கதையை தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 மொழிகளிலும் எடுத்திருக்கிறீர்கள். வெவ்வேறு மொழிகளிலே நீங்கள் திரைப்படங்கள் எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான வேறுபாடுகளை நீங்கள் காண்கிறீர்கள்?
வேறுபாடுகள் என்பது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ஃபீல் அப்படின்றது எல்லாருக்குமே ஒன்று தான். சென்டிமெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தான். உடைகள் தான் மாறும். பட் நம்ம கல்ச்சர் என்னவோ அந்த கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து சில ஊரில், இப்போ வந்து தெலுங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக சொல்லணும், கொஞ்சம் கலராக சொல்லணும். தமிழில் ஸ்பீடு இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் வந்து ஓவர் கலர் இருக்கக்கூடாது. ஒரு கலர்ஃபுல் அப்படின்றத விட ஓரளவுக்கு கலராக இருக்கணும். தட் இஸ் ஒரு ஒரு மாதிரி ஒரு டோன் இருக்கணும் தமிழில். அதே நேரத்தில் அந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகணும். பட் வேறஸ் கன்னடம், மலையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிதானமாக சொல்லலாம். ஒரு சீனை சொல்லும் பொழுது கூட நிறைய டைம் எடுக்கலாம். அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் கொஞ்சம், இப்போ நம்ம இதை எப்படின்னா தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு, கமான், என்ன சொல்ல வர, ஃபாஸ்ட்டாக சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது. மலையாளமோ இல்லை கன்னடமோ அப்படி கிடையாது. அதை சஸ்டெயின் பண்ணால் கூட அவங்க வந்து அந்த ஃபீலை வந்து அவங்க உணர்வாங்க. உணர்ந்து ஓகே இது இவ்வளோ நேரம் போகிற படம் தான், இது இந்த மாதிரி படம் தான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் எல்லாமே கமர்ஷியல். என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் எல்லாமே காமெடி இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும் ஃபோன் படம். அதில் ஒரு நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், ப்ளஸ் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு ஒரு சின்ன மெசேஜ் கதை கண்டிப்பாக இருக்கும். எனக்கு கதை தான் எனக்கு முக்கியம். கதை தான் வந்து மிக மிக முக்கியம். இடம் இல்லாமல் யாரும் வீடு கட்ட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரவுண்டு தான், அந்த கிரவுண்டில் எப்படிப்பட்ட வீடு கட்டுறோன்றது தான் முக்கியம். எந்த இடத்துல இடம் வாங்குகிறோம், எந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்றதுக்கு, அந்த இடத்துல இந்த வீடு கட்டக்கூடாது, இந்த இடத்துல அந்த வீடை கட்டக்கூடாது, அப்படி ஒரு இது இருந்தால் அதுதான் திரைக்கதை நம்ம சொல்லுவோம். அதனால் கதைன்றது ரொம்ப முக்கியம். கதை இல்லாமல் நம்ம வந்து படம் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது என்னென்னா இந்த லாங்குவேஜஸில், சவுத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுடைய ரஜினி அவர்கள் படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய், இப்போ இருக்கிற விஜயுடைய படமும் அஜித்தோட படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு டோட்டலாக என்ன விலை போகுதோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ரேட் வந்து நமக்கு தமிழுக்கு வந்து ஹிந்திக்கு போகுது. வேற ஹிந்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை விட, நம்ம தமிழ்நாடு தமிழ் படம் விற்கிறத விட ஹிந்தி படம் அதர் கண்ட்ரீஸில் வந்து இட் இஸ் மோர் சேலபிள். இப்போ ஒரு ஷாருக் கான் படம் எடுத்துக்கிட்டாலும், அமீர்கார் படம் எடுத்துக்கிட்டாலும், இப்போ அவங்க படத்துடைய பட்ஜெட் 100 crores அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டுமே உங்களுக்கு 70 கவர் ஆகிடும். ஸோ அதனால் ஹிந்தி எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, யூ மஸ்ட் டூ பிகர், இன்னும் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்க நடக்கிற கதைன்னு காட்டலாம், நீங்கள் வந்து யூரோப்பில் நடக்கிற கதைன்னு காட்டலாம், சைனாவில் நடக்கிற கதைன்னு காட்டலாம். ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த உணர்வுகள், அங்கே இருக்கிற கதைகள் வந்து எடுத்தால் கூட ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி வந்து ஹிந்தி வந்து வேறு ஒரு பேட்டர்ன். இட் இஸ் மோர் தென் ஆல் அதர் லாங்குவேஜஸ் பிகாஸ் ஆஃப் தி அதர் மார்க்கெட். தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஓவர்சீஸ் மார்க்கெட்.
இந்த ஒவ்வொரு மொழி பேசுபவர்கள் ஒவ்வொரு ரசனை கொண்டுள்ளார்கள் என்று சொன்னீர்கள். ஃபாஸ்ட்டாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படியான வித்தியாசத்தை நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு அந்த வேறுபாடுகள் எப்படி பயனுள்ளதாக இருக்கிறத?
எனக்கு வந்து, நான் வந்து இப்போ இல்லை, எங்கள் அப்பாவுடைய காலத்திலருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைத்தலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து தெலுங்கில் அதிகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் ஏபிஎன், எங்கள் சின்ன வயசில் வந்து ஏபி நாகராஜன் அவர்களும் பந்துலு அவர்களும் வந்து மிகப்பெரிய படங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, லைக் கர்ணன், திருவிளையாடல், இப்படிப்பட்ட கதைகள்லாம் வந்து ரொம்ப சொல்லியிருப்பாங்க நமக்கு. வேற தெலுங்கு பார்த்தீங்கன்னா என் டி ராமாராவ் அவரே ஒரு 10 படம் பண்ணியிருப்பார். அது மாதிரி இன்றைக்கும் அங்கே வந்து அந்த மாதிரி புராண படங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு தெலுங்கில். இன்றைக்கும் அந்த மாதிரி கதைகள் வந்து அவங்க வந்து பார்க்க விரும்புகிறாங்க. அது அந்த ஒரு பார்வை வந்து ஆந்திரால தெலுங்கில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த மாதிரி புராண படங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது தமிழுக்கு. ஏன்னா தமிழுக்கு அந்த அதை வந்து சீரியல் கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலுக்கு போயிடுச்சு, அதாவது இந்த இதெல்லாம். ஆனால் வேறு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்னும் படத்துக்கு திரை, பெரிய திரைக்கு கூட அந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி படங்கள் அவங்க வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, புராணங்கள் இல்லை பட் இந்த ராஜா கதைகளை பார்க்க ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் ஒன் பாகுபலி. ஒரு பாகுபலி வந்த பிறகு இப்போ நம்ம வந்து பந்துலு படம் எடுக்கலாம், பந்துலு சார் எப்படி பண்ணாரோ அதை போல் அந்த மாதிரி படம் தான் அதுவும். இன்றைக்கி அன்னைக்கு எடுக்கும்போது கர்ணன் எடுக்கும்போது இவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது. அன்னைக்கு வந்து கர்ணனுடைய அந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த அந்த சாங் ஒன்று இருக்கும், என்டிஆர் பாடிட்டுருப்பார், உள்ளத்தில் நல்ல உள்ளம் சாங். அதில் ஒரு ஷாட் இன்னமும் நான் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு டைரக்டர் ஆனப்புறமுக்கும் அந்த ஷாட்டை நான் மறக்க மாட்டேன். சின்ன வயசுலேயே என் மனசில் அப்படியே பதிஞ்ச ஷாட். அது 5000 பிணங்கள் இருக்கும், அதுக்கு பின்னாடி அவர் கிருஷ்ணர் பாடிக்கிட்டு போவார், அந்த முன்னாடி ட்ராலியில் ஷாட் போகும், யார்கிட்ட சொன்னாலும் அந்த ஷாட் ஞாபகம் வரும். ஸோ அதில் வந்து ஒரு தேருடைய சக்கரம் மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும், அதோடு ஒரு ஷாட் எடுத்திருப்பார். அது பார்க்கும்போது அன்னைக்கு இத்தனை வசதிகள் இல்லாத ஒரு காலத்தில் வந்து பந்துரு அவர்கள் வந்து ஒரு பாகுபலி லெவலுக்கு ஒரு படம் பண்ணியிருப்பார் கர்ணன் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்டாக மாற ஆரம்பிக்குது. எல்லோரும் அப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, எல்லாருக்கும் அப்படி ஒரு கதை சொன்னால் ஓகேன்னு இருக்குது, அதை செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குது, அது செலவு பண்ணால் மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நமக்கு முந்தி வந்து பயம் இருந்தது, இவ்வளவு தான் நம்மளுடைய விலை, இந்த விலைக்கு மேலே நம்ம போக முடியாது, இந்த விலைக்கு மேலே போனால் அது வந்து நம்ம, நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லுவேன், எல்லா என்னுடைய ஹீரோஸ்கிட்டையும் சொல்லுவேன், இல்லை நானும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சம்பளமெல்லாம் நிச்சயம், ஒரு ஹீரோவோட சம்பளம் நிச்சயம், ஒரு ஹீரோயினோட சம்பளம் நிச்சயம், நடிகர்களோட சம்பளம் நிச்சயம், எங்களை போல டைரக்டர்ஸோட சம்பளம் நிச்சயம். ஆனால் நாங்கள் வாங்குகிற இந்த சம்பளத்தில் 10% எங்கள் தயாரிப்பாளர்கள் எங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஓகே இப்படி ஒரு படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு லெவலுக்கு வருவாங்க.
இப்போ அண்மை காலங்களிலே ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் லுக். முன்னர் பூஜை போடுவது, ஆடியோ ரிலீஸ், இதற்கெல்லாம் பெரிய விழா கொண்டாடுவீர்கள். இப்பொழுது ஃபர்ஸ்ட் லுக் என்று திரைப்படத்தை அறிமுகப்படுத்துவதென்று சொல்லியே ஒரு அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறீர்கள். இந்த மாற்றம் இது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதா, அல்லது சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் அதன் அறிமுகத்தினால் வந்த பின்விளைவா?
இது 100% முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா விழா தான். ஏன்னா எத்தனை பேர் பார்க்குறான்ற கவுண்ட்டு தினத்தந்தி பேப்பர் சேல்ஸில் தெரியும். அன்னைக்கெல்லாம் அதிகமான விற்பனைக்கு கூறிய ஒரு பத்திரிக்கை வந்து அது, அந்த பத்திரிக்கையில் எங்களுடைய பப்ளிசிட்டி போடுறது நாங்கள் முக்கியமாக நினைப்போம். இப்படியாவது தினத்தந்தியில் எங்கள் படம் வந்து ஃபுல் பேஜ் வரும், கொஞ்சம் வசதி இல்லாதவங்க ஆஃப் பேஜ், குவார்டர் பேஜ், இது மூணு தான் எங்களுக்கு வந்து அந்த விளம்பரத்துக்குரிய முக்கியமான இடம். முதல் முதலில் ஒரு படத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துறது பூஜை அப்படின்னாலும் அதையே ஒரு ஃபுல் பேஜ், அதே மாதிரி இந்த படம் அப்படின்னு முதல் முதல்ல ஒரு விளம்பரப்படுத்துறது அன்னைக்கு வந்து அந்த குவார்டர் பேஜாக இருக்கும், ஹாஃப் பேஜ், வாட் எவர் இட் இஸ். அதை என்ன பண்ணாங்க, இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாருமே அந்த லுக் அப்படின்றத போட்டுட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ப்ரொமோட் பண்ணும்போது இமீடியட்டாக இன்றைக்கி ட்ரெண்டு இதான், ஒரு சாங் எடுத்துக்கலாம் ட்ரெண்டு இந்த சாங்கு தான், அது சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக, பாட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது, ஒய் கொலைவெறி கொலைவெறின்னு ஒரு சாங் வந்துச்சு, கொலைவெறி படம் வர்றதுக்கு முன்னாடி 10 கோடின்னு வந்தாச்சு இல்லையா. இந்த விஷயங்கள் வந்த பிறகு தான் எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றத கொண்டு வந்தாங்களே தவிர இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதே மாதிரி முந்தியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ராஜா சார் என்ன பண்ணுவார்னா இன்று முதல் அப்படின்னு ஒரு பேப்பரில் போட்டு அது பாட்டுக்கு அவருடைய அத்தனை மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் பூராவுமே விளம்பரம் இல்லாமல் வெளிவந்தது தான். அது அப்புறமா லேட்டரான் என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்து ஒரு ரஜினி அவர்கள் படமோ இல்லை 90s சின்ன தம்பி கூட ஆடியோ ரிலீஸ்ன்றதே கிடையாது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்புறமா தான் லேட்டர் ஆன் 2000 அப்புறம் தான் அந்த ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அதை ஒரு பெருசாக செலவு பண்ணி அதுக்கு எல்லோரும் வந்து, இப்போ அது இன்னும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் கூட என்ன செலவு பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் 100 days 25 weeks அப்படின்னு ஒரு செலிப்ரேட் பண்ணோம். என்னுடைய கடைசி நான் சொல்லணும்னா ஈவன் இப்போ லாஸ்ட் கன்னடா படம் கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்னு சொல்லி 100 days ஃபங்க்ஷன் நான் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு புது ட்ரெண்டு சினிமாவில் என்னென்னா 3rd day சக்ஸஸ்ஃபுல் மீட் அப்படின்னு ஒன்று, அதாவது வெற்றி விழா 3rd நாளே கொண்டாடிடுறது, அது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்டு. 3rd நாள் எப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கலெக்ஷன்ஸே வந்தாச்சு. இப்போ நாங்கள் 4 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் 12 ஷோ, ஒரு தியேட்டரில் 4 4 4 4 ஒரு 4 தியேட்டரில் வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு 16 to 20 ஷோ இருக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா 60 தியேட்டரில் சென்னையில் மட்டும் வரும்பொழுது 60 தியேட்டரில் 7 ஷோ, 7 x 60 காலையில் இருந்து ஆரம்பிச்சு 7 x 60 7 x 60 கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை ஷோ இருக்குது. ஸோ 420 கிட்டத்தட்ட அந்த ஷோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது எத்தனை நாள் ஆகும், அதே வந்து 3 days கலெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கலெக்ஷன் இஸ் கால்ட் சக்சஸ்ஃபுல் மீட். சில படங்கள் கலெக்ஷன் ஆகி சக்சஸ்ஃபுல் மீட் ஆகுது, சில படங்கள் சக்சஸ்ஃபுல் மீட்டை வச்சு சக்ஸஸ்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டுமே இருக்குது, ஆகாததுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆகிறதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. அது இப்போது இன்னொரு ட்ரெண்டு.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் பி. வாசு. நீண்ட நேரம் பேசிவிட்டோம் ஐயா, உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்களேன். இது உங்களது முதல் பயணம் அல்ல, முன்னரும் வந்திருக்கிறீர்கள். உங்களது ஆஸ்திரேலிய பயணம், ஆஸ்திரேலியாவிலே என்ன பிடித்திருக்கிறது அதை சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலியாவை பற்றி அபிப்பிராயம் என்பது நான் சொல்லணும்னா ரொம்ப அழகான பிளேஸ், நல்ல மனிதர்கள், எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க யாருமே யாரை பற்றியும் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பட் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர்கள் நடமாடுற இடம், எல்லாருமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, யாருமே ஒரு சிக்கா இல்லை நான் பார்த்ததில். ஈவன் ஓல்டு பீப்புள் ஆர் வாக்கிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ அது வந்து என்னென்னா இந்த காற்று, இயற்கை வந்து அவ்வளோ அழகான ஒரு இடம், இது ஹெல்தியான ஒரு கண்ட்ரி. எல்லாத்த விட என்னென்னா நம்ம மக்களை பார்க்கும் பொழுது அவங்க கூட கிட்ட வாசு அப்படின்ற ஒரு அன்பு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து பேசுகிறதுக்கு கூட அவங்க யோசிப்பாங்க, அவர் இங்கே எங்கேருந்தோ வராரு, இங்கே வந்து ரெஸ்ட்டுக்கு வந்திருக்காரா, இல்லை அவர் வந்து இதுக்கு ஷூட்டிங்காக வந்திருக்காரா, இல்லை லொக்கேஷன் பார்க்க வந்திருக்காரா, நம்ம கிட்ட போய் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அவங்க தூரம் நின்று சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த வேலையை காட்டிட்டு அதுக்கப்புறங்கிட்ட வந்து நீங்கள் வாசுதானே அப்படின்வாங்க. ஆமாம்னு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளாக தான் சொல்லணும் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து நம்மளுடைய தமிழ் மக்களே வந்து அப்படி இருக்காங்க இங்கே. எல்லாமே எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது, இங்கே எல்லோரும் பார்க்கும்போதும் ஸ்பெஷலாக இருக்குது. ஊர் வந்து அதே மாதிரி எனக்கு ஆஸ்திரேலியாவில் நான் மெல்போர்ன் போனேன், சிட்னி போனேன், எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எனக்கு சிட்னி ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க போகிறது, ஏன்னா மெல்போர்ன் வந்து ரொம்ப பெரிய இது, நிறைய வாஸ்ட் பிளேஸ் அண்ட் நிறைய சபர்ப்ஸ், நிறைய ரொம்ப தூரம், அதுதெல்லாம் இருக்குது. எல்லாமே இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி டு என்ஜாய். ஆஸ்திரேலியா இஸ் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே.
இந்த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே, இந்த சூழலிலே உங்களுக்கு இந்த பின்னணியை வைத்து ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கதை உங்களது மனதில் பட்டிருக்கிறதா?
நேற்று நான் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு லஞ்சுக்கு போயிருந்தேன் என்னுடைய நண்பரோட வீட்டில் தான். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு யாருக்கிட்டேயும் ஒரு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த அரேஞ்ச் பண்ண நேரத்தில் அந்த சர்வ் பண்ணுற அந்த கேர்ள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்பொழுது என்ன அழகுன்னு அவ்வளோ அழகு அந்த சர்வ் பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள கேட்கலாமா நினச்சேன், நீங்கள் ஆக்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இங்கே ஆஸ்திரேலியா எனக்கு ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதரில் அந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு இந்த மாதிரி சர்வ் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு பையன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு ஆசை வந்துட்டு, முடியுமா முடியாதா தெரியாது, ஷி மைட் பி எ ஸ்டூடெண்ட் அண்ட் ஷீஸ் அ மெக்சிகன் நினைக்கிறேன் ஆனால் அவங்க, பட் ஷி ஹேட் ஆல் இண்டியன் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே என் மைண்டில் வந்து அந்த டோட்டல் லஞ்சில் நான் உட்காந்து அந்த லஞ்சில் எனக்கு அந்த கேரக்டர் தான் போயிட்டு இருந்தது. அவங்க வர்றது, அவங்க சப்ளை பண்ணுறது, அவங்க சிரிக்கிறது, அவங்க இந்த வேதி ஷி ப்ரெசன்ஸ், அந்த ஒரு ஒரு டிஷ்ஷஸும் ப்ரெசன்ட் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அழகான அந்த வயசு ஒரு பையன் இருந்தானா, அந்த வயசு பையன் அவங்கள பார்த்தானா, அவங்களுக்குள்ள ஒரு இது ஏற்பட்டால். ஆனால் அவளுடைய லெவல் வந்து அவள் படிக்கிறதுக்காக சம்பாதிக்கலாம், அந்த படிக்கிறதுக்காக சம்பாதிக்கிற ஒரு பொண்ணை வந்து நல்ல பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு போய் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு மகன் வந்து அவளை பார்த்தானா அது எப்படி இருக்கும், அந்த அப்ரோச் எப்படி இருக்கும், அந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மைண்டில் ஒரு முந்தானத்து வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் அது. ஏன்னா நம்ம எத்தனை இடத்துல போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி இந்த சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதாவது எல்லாருக்கும் வந்து அப்பப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறது அந்த ஃப்ளைட்டில், அந்த யார் வேரிங் தட் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, அந்த இதில் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு 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 க்யூட்டான ஒரு கேர்ள் இருந்தால் அப்படி இருக்கணும்னு எனக்கு அப்புறம் தான் அப்படியே யோசனை பண்ணும்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் நம்ம எப்போ பார்த்தோன்னா என்னுடைய சின்ன வயசுலாம் பாபின்னு ஒரு படம் பார்த்தேன், அந்த பாபியோட எஃபெக்ட் எனக்கு ஒரு 3 நாள் முன்னாடி இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ் எனக்கு தோணுச்சு இந்த ஆஸ்திரேலியா. தட் இஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த கண்ட்ரி ஆர் ஸ்டேட், அதெல்லாம் நான் பேசலை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கண்ட்ரி அட்மாஸ்ஃபியரில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன வரும்னா, இங்கே ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம கதையை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. மற்ற இங்கே இருக்கிற கதையை அப்படி எடுக்கிறதுக்கு நான் திங்க் பண்ணலை. பட் இந்த இடத்த நான் பார்க்கும்பொழுது, ஒரு மூணு நாள் முன்னாடி பார்க்கும்பொழுது எனக்கு அது ஸ்பார்க் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு கதை ஸ்பார்க் ஆச்சு எனக்கு.
இறுதியாக ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் மட்டும்தான் எடுப்பதாக முன்னரே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் சில திரைப்படங்கள், அது ஆர்ட் ஃபில்மாக இருந்தாலும் கமர்ஷியல் ஃபில்மாக இருந்தாலும், நல்ல தரமாக இருக்கின்றன. சில திரைப்படங்கள் தரம் குறைவானதாக இருக்கிறது. அது யார் கையில் இருக்கிறது? இயக்குனர் தயாரிப்பாளர்கள் கையில் இருக்கிறதா அல்லது பார்ப்பவர்கள் கையில் இருக்கிறதா?
பார்ப்பவர்களை நீங்கள் எப்பவுமே குறை சொல்லவே கூடாது. பார்ப்பவர்களை குறை சொன்னீங்கன்னா அது வந்து நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி அர்த்தம். எல்லாமே டைரக்டர் கையில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய பாலிசி நான் சொல்லுவேன், ஐ வில் கிவ் அ ஃபெயிலியர் ஃபிலிம் பட் ஐ வில் நாட் கிவ் அ பேட் ஃபிலிம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த பதில் வரணும் மக்கள்கிட்டருந்து. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை படம், வாசுக்கு எடுத்துட்டாரு அப்படின்றது வரும்போது, என்ன படம் என்ன இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காரு, அவரை டைரக்ட் பண்ணார், ஐயோ என்ன ஆச்சு அவருக்கு பயிற்சி முடிச்சுடுச்சா, இந்த லெவலுக்கு வருது தான் தப்பு. ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சொன்னதை தெளிவாக என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அழகாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். நானே இப்போ சில படங்கள்லாம், என்னுடைய படங்களே இப்போ நாம் ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்குறது, இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்குறது அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, இதை நம்ம பண்ணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நமக்கே இருக்கும். அன்னைக்கு பயத்தில் இருப்போம், ஏன்னா உள்ளே போய் அது வெளியே வந்து மார்க் வர வரைக்கும் நமக்கு தெரியாது. நல்ல எக்ஸாம் எழுதியிருப்போம் பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், ஸ்பீடில் நம்ம நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். அதெல்லாம் ரெட் ரெட்டாக போட்டு போனீங்கன்னா மார்க் கம்மியாகிடும். பட் நம்ம எழுதும்போது நம்ம கரெக்டாக தான் எழுதணும், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் எழுதும்பொழுது நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம், அதுதான் ஒரு படத்துடைய மிஸ்டேக்ஸ். ஆனால் அதை பார்ப்பவர்கள் இல்லை இதை தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தையே தெரியும் நமக்கு, எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். அது பார்த்தீங்கன்னா வெற்றி படமாகவே வந்து ரிலீஸ் ஆகிரு, வெற்றி படமாகவே ஆகும்.
இக்கனால் அது இயக்குனர் வாசு, உங்களது தனிப்பட்ட விடுமுறை காலத்திலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நீண்ட நேர்காணலை வழங்கியதற்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறுகிறோம். உங்களது திரைப்படங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நான் வந்து ஒரு 3 வருடமாக நான் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு ஒரு தடவையும் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசை எனக்கு. அதையும் குறிப்பாக இந்த ரேடியோ மூலமாக நான் எல்லாரோடையும் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. நீங்கள் போன தடவை நான் சென்றது முறை வரும்பொழுதே நீங்கள் என்னை கூப்பிட்ருந்தீங்க, நீங்கள் பேசணும்னு. பட் அது கடைசி நிமிஷத்தில் என்னால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி நானாக கூப்பிட்டேன், எனக்கு வந்து உண்மையிலேயே நான் பேசணும், ஏன்னா நான் வந்து எல்லாரோடையும் பேசணும், அதுவும் இங்கே வாழ நம்ம தமிழ் மக்கள்கிட்ட நான் வந்து அவங்களோட என்னுடைய சில விஷயங்களெல்லாம் நான் பகிர்ந்துக்கணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil